எச்சல் ஆச்சே, எச்சல் போய் தூயதா இருக்குமானால் கோவிலுக்கு போறச்சே பகவான் வாய் கொப்பளித்த நீர் தானே தீர்த்தமே கொடுக்கறா. அவருக்கு ஆராதனம் பண்ணும் போது கை அலம்பரத்துக்கு, திருவடி அலம்பரத்துக்கு, வாயில கொப்பளிக்கிறதுக்கு தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை இப்படி உத்தரணியில காமிச்சு இப்படி கீழே சேர்க்கிறாள் இல்லையோ, அதுக்கு ஒரு படிக்கம்னு ஒரு வெள்ளி பாத்திரம் வச்சிருப்பா, அந்த பாத்திரத்துலதான் வந்து வந்து இந்த தீர்த்தம் விழும். அதைத்தான் கலக்கி நம்ம மொத்த பேருக்கும் தீர்த்தமா கொடுக்கறா. அப்ப பொதுவா பகவான் வாய் கொப்பளித்த நீர் தான் நமக்கு பிரசாதமே, அவர் சாப்பிட்ட மிச்சம்தான் நமக்கு பிரசாதமே. உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு, தொடுத்த துழாய் மலர் சூடுமி தொண்டர்களும் விடுத்த திருப்தரன் திருத்தின் பாசுரம் இல்லையோ. அவர் எதை சாத்தினுட்டு களைஞ்சிருக்காரோ புஷ்பம், அவர் சாத்தி களைந்த ஆடை. அதே போல ஒரு பெரிய பாத்திரம் தான் யமுனை. இப்போ பாத்திரத்துல பகவானுடைய வாய்க்கொப்பளிச்ச நீரை பிடிக்கிறது இருக்கட்டும், அவ்வளவு பெரிய பாத்திரமா யமுனையே இருக்கே, அது எல்லாமே வாய்க்கொப்பளிச்ச தீர்த்தம் தானே. அதனாலதான் தூய பெருநீர் யமுனைன்னு பாடியிருக்காள். இன்னொன்னு சொல்லலாம், ஜலக்கிரீட கண்ணன் பெருநீர்ல தான் பண்றார். எல்லா பெண்களோடையும் சேர்ந்து ஆடி ஜலத்தை மத்த பேர்ல அடிச்சு, மத்த பேர் தம் பேர்ல அடிச்சு, இந்த விளையாட்டெல்லாம் பண்ணிருக்கிறதுனாலே யமுனைக்கு இருக்கிற ஏற்றம். இந்த ஏற்றம் கோதாவரிக்கு கிடைக்குமா, கங்கைக்கு கிடைக்குமானால் அப்படி ஒண்ணும் ராமன் போய் கங்கையில நீராடி நீராடி விளையாடினதா தெரியல, எப்பவும் வாய கொப்பிடிச்சிருந்ததா தெரியல, அந்த ஏற்றம் இவளுக்கு மட்டும்தான் உண்டு. யமுனைக்கு இருக்கிற பெருமையே ஏன் தூய்மை? கோதாவரிக்கு அந்த தூய்மை கிடையாதான், ஆனா யமுனைக்கு அந்த தூய்மை இருக்கு. ராமனுடைய கைங்கிரத்தை கோதாவரி இழந்தாள், ஆனா கிட்ட கைங்கிரத்தை நன்னா யமுனை பெற்றாள். எங்கேன்னு உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும், கோதாவரி கரையில தான் நாசிக் பஞ்சவட்டி இருக்கும் இல்லையோ, அதற்கு பக்கத்தில் சூர்பனகனுடைய காது மூக்கு அறுத்துட்டார். உடனே கரதூஷணாதிகள்லாம் வந்தா எல்லாரும் அழிஞ்சு போயிட்டார்கள். ராவணனே வந்தான், மாயமான் மாரீச்சனை அனுப்பி வைத்தான். அதற்கப்புறம் சீதையை கவர்ந்துன்னு போயிட்டா. அந்த சமயத்துக்கு ராமன் சீதையை தேடிக்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு இடமா கல்லே கண்டாயா, மரமே கண்டாயா, மரமே கண்டாயான்னு கேட்டுன்னு வர்றார். அப்ப கோதாரவனின் இடத்திலையும் கேட்கிறார், நீ பார்த்தாயா? சீதை ஆகாசத்துல ராவணன் தூக்கி கொண்டு போகும்போது கைகூப்பி கொண்டு கோதாவரியிடத்தில் பிரார்த்தித்தாள், இந்த மாதிரி என் கணவன் ராமன் வந்து தேடுவார், என்ன ராவணன் தூக்கின் போறாங்கிறத சொல்லுடுறையா என்று கேட்டுக்கொண்டாள். ஆம் ஆம் கிராப்பல அலைக்கரங்களால பதில் சொல்லித்து கோதாவரி. ஆனா ராமன் நிஜமா வந்து கேட்கச்சே பயம், ராவணன் வந்து என்ன பண்ணிடுவானோங்கிற பயத்தில் வாயே தரக்கலை சொல்லவே இல்லை. அப்ப ராம கைங்கிரத்தை இழந்து போடுத்தோ இல்லையோ, அதே போல. ஆனா எங்க இருக்கு கோதாவரி? லங்கை இருக்கிறது எங்கயோ தெற்கு கோடி, கோதாவரி இருக்கிறது வடக்கு கோடி. இத்தனை ஆயிரம் மைல் வித்தியாசம் இருக்கிறச்சே கூட ராம கைங்கிரத்தை பண்ற தைரியம் வரல. ஆனா யமுனை எங்க இருக்கிறது? இதோ கம்சனின் அரண்மனை, இதோ யமுனை, இதோ கோகுலம், எங்கேயோ இல்ல இல்லையே. அரண்மனைக்கு பின்னாடியே என்ன ஓடிட்டு இருக்கு? அப்படி இருந்தாலும் தைரியம் பாருங்க, வசுதேவருக்கு முழந்தாள் அளவு வற்றி கிருஷ்ண கைங்கிரத்தை விடாம பண்ணி தொல்லியோ. அதனாலதான் கோதாவரியை காட்டிலும் யமுனை தூய பெருநீர் யமுனை. ஆழ்வார்கள் பாசுரத்துல கோதாவரிக்கு இடம் உண்டோ? பேச்சே இல்லை. ஆனா ஆழ்வார் பாட்டுல யமுனைக்கு இடம் உண்டோ? பத்தடத்துல இருக்கே, திரும்ப திரும்ப அவ பாடுறாள்னா கைங்கிரம் விட்டு போகாது இருக்கு அப்படிங்கறதுனாலதான். அதனாலே தூய பெருநீர் யமுனை துறவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை. இதன் பெருமையை மற்றொரு விதத்தில் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தோட சேர்த்து பார்க்கலாம். நாதமுனிகள் என்னும் ஆச்சாரியன் 823 ஆண்டில் அவதரித்தார். அவர் தான் ஆச்சாரியர்களுக்குள்ள முதல் ஆச்சாரியன், நாதமுனி முதலான தேசிகனை எல்லால் மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையில சாதிக்கிறார். அவர் வடக்க போய் யமுனை ஆற்றங்கரையில பகவானுக்கு கைங்கிரம் அணிந்திருந்திருக்கார். தனக்கு ஒரு பேர குழந்தை பிறக்க போகிறார் என்று கேள்விப்பட்டார். அந்த பேரனுக்கு யாமுனாச்சாரியர்னு பேர் வை, யமுனை துறைவன் பேர் வைக்கணும் என்று ஆசைப்பட்டு நாதமுனிகள், ஈஸ்வர முனிகள், அதுக்கப்புறம் யாமுன முனிகள், லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்லுகிறோம் இல்லையோ. அப்ப நாதமுனிகள் யாமுனாச்சாரியர் தாத்தாவும் பேரனும். இந்த பேரனுக்கு எப்படி யாமுனன் யாமுனன் பேர் வந்ததுனால் தாத்தா அங்க கைங்கிரம் அணிந்திருந்தார். அந்த யமுனைக்கு அவரிடத்தில் இருந்த பரிவு, அவருக்கு யமுனிடத்தில் இருந்த பரிவு தான் பேரனுக்கே அந்த பேர் வைக்க சொன்னார். யமுனை கரையில இன்னைக்கு சேவைக்கு போனா நிறைய ராசமண்டலங்கள் உள்ளன. கண்ணன் அங்கெல்லாம் ராசக்கிரீட பண்ணிருப்பார். அதுவும் முக்கியமா சரத் ருத்து, சரத் பூர்ணிமா, சரத் பூர்ணிமான்னு சொல்லலே, ஐப்பசி மாசம் கார்த்திகை மாசம் வந்துருத்துனாலே ரொம்ப கோலாகலமா இருக்கும் வடக்கே. அதுல இந்த ஐப்பசி கார்த்திகை பௌர்ணமி வந்ததுனால் துவாரகையில 2-3 லட்சம் பேர் இருப்பா. எங்க போனாலும் பிருந்தாவனத்துல வந்தா ஒரு 2 லட்சம் பேர் இருப்பா, புரி ஜெகநாதத்துக்கு போனா 2 லட்சம் பேர் இருப்பா. நமக்கு எல்லாம் 2000 பேர் இருந்தாலே மூச்சு முட்டி போயிடும். அவளுக்கு 20,000 ஒரு பொருட்டே இல்ல, 2,00,000 பொருட்டே இல்ல. எல்லாரும் போயிட்டு இருப்பா வந்துட்டு இருப்பா, ஒத்தர மேல ஒருத்தர் மோதிண்டே இருப்பா, சாப்பிட்டுட்டே இருப்பா, உட்காண்டே இருப்பா, தூங்கிட்டே இருப்பா. நம்ம தான் ஏன் இடம் எங்க இருக்கு? ஓஹோன்னு பெரிய கோவில்ல 20,000 பேர் சேவிச்சுருக்கிறச்சு, அந்த என்னோட 2 அடிக்கு 2 அடி எங்கேன்னு அப்படிலாம் உங்க பேர்ல எல்லாம் எழுதி வைக்க முடியாது சுவாமி. இது பொதுவான இடம். இப்போ வாங்கோ சேவிங்கோ போங்கோங்கிற மொழியோ, நமக்கு எல்லாத்துக்கும் நமக்குன்னு இடம் வேணும். எந்த யாத்திரைக்கு போயிருந்தாலும் போயிட்டு உடனே கதவை தாப்பா பண்ணிருவோம், அடுத்தவா வாசல்ல யார் போறான்னு கூட திரும்பிய பார்க்க மாட்டான். இது யாத்திரைக்கு என்ன வந்திருக்கேன், கூடியிருந்து குளிர வேண்டாமன்னால் இல்ல இல்ல, யாரையானு பார்த்தாலே என்னமோ பயம் நமக்கு ஆகாதோன்னு தோணும். இப்போ நம்ம ஒரு வண்டி எடுத்துன்னு கோவிலுக்கு போறோம், இங்கே சீவரும்புதூர் போறேன்னு வச்சுங்களேன், ரெண்டே பேர் தான் போறோம், படகாட்ட வண்டி, இன்னும் 4 பேர் ஏறலாம். வழியில ஆரோத்தர் பேசின்னு போறாரு, இப்போ நம்ம கூட சீபெரும்புதூர் தான் போனோம், வண்டி கிடைக்காது போல் இருக்கு, ராத்திரி ஆயிடுத்து, சேவை முடியறதுக்குள்ள போக முடியுமா இல்லையான்னா நான் போயிட்டு இருக்கேனோ இல்லையோ, அவ பேசுறது காதல விடும், ஆனா ஏத்திக்க மாட்டேன். அவ ஒருவேளை என்ன நிறுத்தி கேட்டா கூட அடுத்தது என்ன தெரியுமா தோணும், நம்ம பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போவோம், அவளை ஏத்தின்டா அதெல்லாம் பேச முடியுமாங்கறதெல்லாம் தெரியாதுன்னு வா. அதுல இருந்தே ராமானுஜரை பத்தி பேசலேன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையோ, இல்லையா வண்டியில ஏத்திருப்பேனே. எப்ப நாம பேச, நாம ஏதோ பேசிட்டு இருப்போம் அதனால ஏத்திக்க மாட்டோம்னாலே, அப்போ போற இடத்தை பத்தி பேச போறது இல்ல, போற மகான பத்தியும் பேச போறது இல்ல, ஏதோ ஊர்வம்பு கதை, அதுலயும் முக்கியமா அவரை பத்தியே பேச போறோமோ, அதனாலதானே ஏத்தவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்ல எப்ப யாத்திரை போறோம், க்ஷேத்ராடனத்துக்கு போறோம்னாலும் இந்த நமக்கு நமக்கு நமக்குன்னு இருக்கிறத விட்டுடணும். விட்டுட்டு எல்லாருக்கும் பொதுவா கண்ணன் எழுந்துள்ளிருக்கார், அவரை சேவிக்க போறோம்ங்கிற எண்ணம் வேணுமோ இல்லையோ. இப்படி இக்கரையிலேந்து அக்கறைக்கு அழைச்சின்னு போயிட்டார். வசுதேவோபி விநியஸ்ய பாலமாதாய தாரிகாம் யசோதா சயனாத் தூர்ணம் ஆஜகாம. யசோதையினுடைய அருகிலே சென்றார், குழந்தையை விட்டார், அங்கே பெண் குழந்தை படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள், அந்த பெண் குழந்தைய தலையில தூக்கி நிட்டார். இதன் அவருக்கு இடப்பட்ட பணி, ஒரு பெண் குழந்தை அங்க படுத்து, நேத்தே சொல்லிட்டேன் அஷ்டமியில அவதாரம், ராத்திரி நவமி, நவமியில தான் தங்க பிறந்திருக்கா, அந்த தங்க தான் யசோதைக்கு பக்கத்துல குழந்தை படுத்துட்டு இருக்கா, பெத்த களைப்பு, யசோதைக்கு என்ன நடக்கிறது தெரியல, இவர் தலையில குழந்தைய தூக்கின் போய் விட்டார், அங்க இருக்கிற குழந்தைய ரொம்ப ஜாகிரதையா எடுத்துன்னு வந்தார், இது வரைக்கும் 2 குழந்தையும் வாய திறந்து ஒரு அழுக அழல, எடுத்துண்டு நகந்தாரோ இல்லையோ, அந்த குழந்தை வீல் வீல்னு அங்க அழ ஆரம்பிச்சது. வந்த பெண் குழந்தை, பெண் குழந்தைய அதிகமா அழும், ஆண் குழந்தைய விட இன்னும் நன்னா அழுமோ இல்லையோ, அது வந்த உடனே ஓஹோன்னு அழுதுது. அப்பதான் தூங்கிட்டு இருந்தவன்லாம் முழிச்சுக்கிறான், மறுபடியும் கதவெல்லாம் சாத்திக்கிறது, போட்ட சங்கிரியெல்லாம் திரும்ப வருது. பார்த்த ஆழ்வார்கள் பாடுறா, ஓ கண்ணன் எதுக்கு அவதரித்தாருங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. எப்ப பிறந்த போதே தந்தையினுடைய காலில் இருந்த சங்கிலி அருந்ததோ, அதே போல அவர் பிறந்தான்னு நினைக்கும் எல்லாருடைய சம்சார சங்கிலி அருந்தே போகும். நம்மள சம்சாரம்ங்கிற சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கே, இதை உடை தெரியணும்னால் அவர் பிறந்தார் நினைத்தாலே நம்ம சங்கிலி எல்லாம் நம்ம வினை தொடர்கள் அத்தனையுமே கட்டுப்பட்டுடுமோ, அனைத்தும் அருந்துபடுமோ இல்லையோ. இதுல ஆச்சரியம், வேதாந்த தேசிகன் யாதவாபியுதயத்துல சாதிக்கிறார், பொதுவா நாம எப்படி தியானிக்கிறோமோ அப்படிதான் பலன் கிடைக்கும். யதோபாசனம் ததா பலம்னு சொல்லுவா. நம்ம பகவான ஐஸ்வர்யம் இருக்கிறவர் தியானிச்சா பணம் கிடைக்கும், சுத்தமானவர் தியானிச்சா நம்ம பாபங்கள் போயிடும். இப்படி எப்படி தியானிக்கிறோமோ அப்படிதான் பலம், என்ன முயற்சியோ அதான பலம் கிடைக்கும். அத போல எல்லாரும் கண்ணன் என்னன்னு தியானிக்கிறா, அப்படி கண்ணன் நிற்கிறார், பக்கத்துல உரல், உரலோட சேர்த்து கட்டி வச்சிருக்கா கண்ணனே, கட்டுப்பட்ட கண்ணன், நான் உட்காந்து நன்னா 48 நாள் தியானம் பண்ணேன், கட்டு உரலோட கட்டிருக்கிற கண்ணன், அப்ப என்ன எனக்கு கிடைக்கணும், எப்படி தியானம் பண்றேனோ அப்படித்தானே பலன் கிடைக்கணும். அப்ப எனக்கும் கட்டுப்படுறது கிடைச்சுடணுமோ இல்லையோ, அவர் கட்டுப்பட்டார்னு தானே தியானிச்சேன், அப்ப என்னையும் கட்டி வைக்கணுமே என்னால் இல்லையாமே, அவர் கட்டுப்பட்டார் நினைத்தா என் கட்டுகள் அருந்தன்னோ போகின்றன. அதனால தேசிகன் சொன்னார், நியாயசாஸ்திரம் தோத்து போய் வெக்கப்படுறது, நியாயம் தர்க்கம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கும் இல்லையோ, அதுதான் இதுல சொல்றது. இப்போ எப்படி உபாசிக்கிறாயோ அப்படி பலன் கிடைக்கும். இப்ப அந்த நியாய நீதிக்கு ஒரே வருத்தமா போச்சான், என்ன நம்ம பொய்யா போயிட்டோம் போல் இருக்கே, எப்படி உபாசிக்கிறாரோ அப்படி பலம்னால், என்ன உபாசிக்கிறவன்லாம் நேர கட்டுப்படணும், என்ன கட்டுப்படலையோ இல்லையோ. இப்போ அதனாலதான் நீதி சாஸ்திரமே ரொம்ப வெட்கப்பட்டு காட்டுல போய் ஒளிஞ்சுட்டு தூங்குறாரு. இன்னொன்னு கூறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார், நம்ம யசோதை, யசோதனா கண்ணனை கட்டி வச்சா, அப்ப திரும்ப பழி தீர்த்துக்கணும்னா அவர் யார் இடத்துல தீர்த்துக்கணும், யசோதை இடத்துல தானே தீர்த்துக்கணும். கட்டி வச்சவ யாரோ திரும்ப ஏதாவது வெய்யட்டும், வாழ்த்தட்டும், அடிக்கட்டும், புடைக்கட்டும், ஏதோ அவளைத்தானே அழ வச்சிருக்கணும். ஆனா என்ன எடுத்து, கண்ணன் கட்டுப்பட்டான்னு நினைக்கிற யோகிகள்லாம் அழறாளே, எதுனாலே, யசோதனா அழனும். அவதான் கட்டி வச்சிருக்கான்னா திரும்ப கட்டி வச்சவளை அழ வைக்கிறத விட்டுட்டு அதை நினைக்கிறவனெல்லாம் அழ வைக்கிறீனால் ஏன்னு குறத்தாழ்வான்னு சொல்றார். தெய்வமா இருந்தா கூட பிரபலமா பலசாலியா இருக்கிறவன ஒன்னும் பண்றதில்லை. யாரு பலகீனனா இருந்தானோ அவனைத்தான் அடிக்கிறது. யசோதையை திருப்பி அடிச்சா ஓங்கி வச்சிருவோ, அதனால அவள்கிட்ட கண்ணன் ஒண்ணுமே வச்சுக்க மாட்டாராம். ஆனா ஆழ்வார்கள் எல்லாரும் ரொம்ப பலகீனாலும் இல்லையோ, யோகிகள் அவளுக்கு நினைக்க உடனே கரகரகரான அழறதுக்கு தான் தோன்றது. இப்போ தெரிஞ்சு போச்சு, நன்னா அஸ்வன் நைவ கஜம் நைவ வியாக்ரம் நைவச்ச நைவச்ச அஜாபுத்திரம் பலிந்தத்யாது தேவோ துர்பல காத்தகா. யாகம் பண்ணு யஜ்யம் பண்ணுச்சே வேதம் என்ன சொல்றது, வெள்ளாட்ட பிடிச்சின்வா, வெள்ளாட்ட பலி கொடு, அதனுடைய வப்பைய அறுத்து ஹோமம் பண்ணுன்னு சொல்றது. ஏன் இப்படி சொல்றதானே, யாகம் பண்றவர்கள்லாம் பெரிய சிங்கத்தை அறுத்து கொண்டு ஹோமம் பண்ணு சொன்னா என்ன ஹோமம் பண்ணிடும். அதனாலதான் அது சொல்றதே இல்லை. இப்போ சிங்கத்தை பண்ணு, புலிய பண்ணு, குதிரைய பண்ணுன்னு சொல்ல முடியுமா? அஸ்வம் நைவ கஜம் நைவ வியாக்ரம் நைவச்ச நைவச்ச. அதனால தெய்வமாவே இருந்தா கூட யாரு பலம் இல்லாம இருக்கானோ அவனைத்தான் உதைக்கிறது. பலசாலிய உத்தரும் உதைக்கிறது இல்ல. இப்போ அத போலத்தான் இப்ப என்ன பண்ணிட்டார் கண்ணன், யசோத தன்னை கட்டி வச்சாள்னா அவள் என்ன அடிச்சிருக்கணும், அதை விட்டுட்டு நினைக்கிற எல்லாரையும் அழ வச்சிருக்காரோ இல்லையோ. அதனால நீதி சாஸ்திரமும் படுத்து படுத்து போல் இருக்கு. அவர் தந்த காலில் இருக்கிற விலங்குகள் எல்லாம் அருந்தன நாமும், அவர் பிறந்தார் நினைக்க நம் காலில் இருக்கக்கூடிய விலங்குகள் அரும், அதாவது சம்சாரம் அருந்து போகும். ததிர்ஷேச்ச பிரபுத்தாசா யசோதா ஜாதம் ஆத்மஜம் நீலோத்பல தலசியாமம் ததோர்த்தம் முதம் யயோ ஆதாய வசுதேவோபி தாரிகாம் நிஜமந்திரே தேவகீ சயனே நியசிய யதாபூர்வம் அதிஷ்டத. அந்த பெண் குழந்தை எடுத்துன்னு வந்தார், முன் போலவே தேவகிக்கு பக்கத்துல விட்டுட்டார். தெரியறது நம்ம குழந்தை இல்லையே பெண் குழந்தைன்னு விட்டு. அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சது, கதவெல்லாம் யாராருன்னு பார்த்தா காவலாளிகள் முடிச்சுனுட்டா, நேர கம்சனுடைய காதுக்கு செய்தி போச்சு, எட்டாவது குழந்தை பிறந்து விட்டது, இனிமே தான் ஆபத்து ஆரம்பிக்க போறது. இந்த எட்டாவது கர்ப்பம் தானே நம்மளை கொல்லும்னு சொல்லியிருக்கா. கிடுகிடுன்னு கம்சன் ஆளனுச்சா, வசுதேவர் பெண் குழந்தைய கலையில சுமந்துட்டார், போய் கம்சனிடத்துல கொடுத்துட்டார். சிக்ஷேபச்ச சிலாபிருஷ்டே சாக்ஷிப்தா வியதிஸ்திதா அவாபரூபம் சுமாத் சாயுதாஷ்ட மகாபுஜம் பிரஜஹாச ததே ஒச்சைஹி கம்சம் ச ருஷிதாப்ரவீத். கையில அந்த குழந்தைய தூக்கி கால் ரெண்டையும் பிடிச்சு அடிக்க போனா கையிலேருந்து விடுபட்டுது, ஆகாசத்தை நோக்கி குழந்தை பறந்தது. அங்கிருந்து யோகமாயா சண்டிகா அம்பிகா மகாகாளி தேவி அங்கிருந்து இவனை பார்த்து சொல்ற, என்னை எதுக்கு கொல்ல பாக்கிறப்போ, உன்னை கொல்லணும்னு நினைக்கிறவன் அங்க வளர்றான், இங்க இல்ல. இக்கரையை தாண்டி அக்கறையில் யமுனையை தாண்டி கோகுலத்தில் வளர்கிறான், உன்னால் முடியுமானால் அவனை பிடித்து பார், என்னை அடித்து லாபம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே யோகமாயா ஆகாசத்தில் மறைந்து விட்டாள். சர்வஸ்வபூதோ தேவானாம் ஆசீன் மிருத்யு புராசதே ததே தத் சம்பிரதாரியாசு கிரியதாம் ஹிதமாத்மனஹ இத்யுக்த்வா பிரயயௌ தேவி திவ்யஸ்ரக் கந்தபூஷண. அப்ப சிட்டன்னு திரும்பி பாக்கிறான், இது குழந்தை பிறந்த குழந்தைன்னு கொண்டு கொடுத்திருக்கா, மாலை போட்டுருக்கு, ஆடை அணிஞ்சின் இருக்கு, பூசாத்தின் இருக்கு, என்ன அழகா சந்தனம் பூசின் இருக்கு, இதெல்லாம் பிறந்த குழந்தைக்கு எங்கேருந்து வந்தது? கிருஷ்ண கைங்கரியத்தை முடிச்ச உடனே அலங்காரம் அத்தனையும் தானே வந்துடுத்து. பகவான் ஆணையிட்டபடிக்கு குழந்தை செய்தாலும் இல்லையோ, அதனால எல்லா அலங்காரமும் கிடைச்சது. ஓ இனிமே நாம ஜாகிரதையா இருக்கணும்னு ஊர்ல எங்கெங்கெல்லாம் அசுர சக்தி இருக்குமோ அனைத்துக்கும் கண்ணன் ஆள் விடுத்தான். ஹே பிரலம்ப மகாபாகோ கேசின்னு தேனுக பூத்தனே அரிஷ்ட ஆத்ய ததைவான்யே ஸ்ருயதாம் வச்சனம் மம பூத்தனையே சகடாசுரனே அரிஷ்டாசுரனே பிரளம்பாசுரனே திருணாவர்த்தாசுரனே வத்சாசுரனே கபித்தாசுரனே பகாசுரனே தேனுகாசுரனே அகாசுரனே இத்தனை பேரும் வாருங்கள். இனி இந்த விஷ்ணு நமக்கு எதிரி. எப்பவோ கிருதயுகத்திலேந்து இது நடந்துட்டு இருக்கு. ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபுவை முடித்தான், அடுத்தது ராவணன் முதலானவர்களை முடித்தான், இப்போது என்னை அழிக்க வந்திருக்கிறான் போலும். மாம் ஹந்தும் மமைர்யத்னஹ கிருதக்கில துராத்மபிஹி மத்வீர்யதாபிதான் வீரஹ நத்வேவான் கணயாம்யஹம் இனி இவனை விடக்கூடாது வாருங்கோள்னு கூப்பிட அனைவருமா ஒரு இடத்துல சேர ஆரம்பித்தா. இனிமேல் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா இக்கரையிலேருந்து அக்கறைக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். கண்ணனை கொல்லணும் கொல்லணும்ங்கிற எண்ணம். போனவர்கள் திரும்ப வந்தார்களோ? போனார்கள், வரவில்லை. கிளம்பறச்சே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னா வருவோம்னு அர்த்தம். ஆனா இவெல்லாம் போறேன்னு சொல்லிட்டு போனா போல் இருக்கு. அதனாலதான் ஆறு திரும்ப வரவே இல்லை. எல்லாரும் கோகுலத்துக்குள்ள போறா, முடிஞ்சு போயிட்டா. யாரும் திரும்ப வந்து செய்தியான்னு சொல்லக்கூடாதா? வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவன் தான் அடிச்சான் கொன்னான்னு யாருன்னு சொல்ல வேண்டாமோ? ஆள் திரும்பி வந்து சொல்றதுக்கு கூட அவகாசமே இல்லைன்னா போனவன் ஒவ்வொருத்தனும் முடிஞ்சே போட்டான். அதுல முதல்ல போனவள் தான் பூதனா பால காத்தினி விமுக்தோ வசுதேவோபி நந்தச சகடம் கதா பிரகிருட்டம் திருஷ்டவான் நாதம் புத்ரோ ஜாதோ மமேதிவை. குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப திருப்தி. அன்னைக்கு தான் ஜென்ம நட்சத்திரம். அப்படின்னா ஒரு மாசம் ஆயிடுத்துப்போ, ரோகிணியில பிறந்ததோ இல்லையோ, அடுத்த மாசம் குழந்தை வந்தது, மீண்டும் ரோகிணி நட்சத்திரத்துல தொட்டில்ல போட்டா. நேற்று கடைசியா எங்க விட்டுருந்தோம், மாணிக்கங்கட்டி வைரமிடகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலைய தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. நீதான் திருவிக்கிரமனாமே, நீதான் வாமனாமே, நீதான் ராமனாமே, தாலேலோ தாலேலோன்னு பாடிக்கொண்டிருக்கிறாள். பாடுறதாரு தேவக்கி என்ன பாடணும், அவ இல்லவே இல்லையே. பாடிட்டு இருக்கிறது யசோதை. இதுக்காக குலசேகராழ்வார் 10 பாசுரங்கள் அழுதார். தேவகி புலம்பிய புலம்பல்னு பெருமாள் திருமொழியில பாடல். அதுல அவர் சொல்றதே, எல்லா வைபவத்தையும் யசோத பெற்றுட்டாளே, நான் பெத்தும் இழந்து போயிட்டேனே, பெத்தது நான், ஆனா ஒரு வைபவத்தை நான் பார்க்கல. பெற்றது நாள்ல இருந்து 10வது வயசு கம்சவதம் வரைக்கும் எல்லாம் யசோதைக்கென்னோ கிடைத்தது. தாயரில் கடையாயின தாயே, தாயின்னு எனக்கு பேரே வச்சிருக்க கூடாது, பேயின்னு தான் எனக்கு பேர் வச்சிருக்கணும்னால், அந்த அளவுக்கு கிருஷ்ண சேட்டித்தத்தை யசோதை கண்டாள். அப்படி தாளாட்டின் இருக்கார் நல்ல அந்த தொட்டிலே, பிரம்மா கொடுத்த தொட்டிலாம், அதனால மொத்தம் ஸ்வரணத்துல பண்ணிருக்கு. அதுல நடுல நடுல வைரம் பதிச்சிருக்கு, கோமேதகம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, எல்லாம் வச்சு பண்ணிருக்கு. பிரம்மா கொடுத்தது தாத்தா தொட்டில். தாத்தா தொட்டில் எல்லாரும் வீட்லயும் தாத்தாவுடைய தொட்டில் இருக்கும் இல்லையோ, தாத்தா அதுலதான் படுத்துட்டு இருந்திருப்பார். இங்க நான் தாத்தான்னு சொல்றது பிரம்மாவ பிதாமகர்னு சொல்லுவா. உலகத்துக்கே தாத்தா பிதாமகரோ இல்லையோ, அதனால அவர் கொடுத்த அமைச்ச தொட்டிலாம். ஆனா தாத்தா தொட்டில ஒண்ணு கூட அந்த பகுதியே இருக்காது. நிஜமா இப்ப நம்ம வீட்டுல தொட்டில் இருக்குமே, மூங்கில்லாம் உடஞ்சு போயிருக்கும் மாத்திருப்போம், அதுக்கு வச்சிருந்த இரும்பு கீழெல்லாம் உடஞ்சு போயிருக்கும் மாத்திருப்போம், அதுல போட்டிருந்தது பஞ்சு பஞ்சா வந்திருப்போம், புது படுக்கையும் போட்டிருப்போம், அதை கட்டின கயறு கூட நஞ்சு போயிருக்கும் புதுசா போட்டிருப்போம், அதுல இருக்கிற கிளுகிழப்ப கிளியெல்லாம் மாத்திருப்போம், ஆனா பேர் தாத்தா தொட்டில் அது மட்டும்தான் இருக்கும். மற்றதெல்லாம் எதானதுல தாத்தா இருக்காரானால் ஒண்ணும் இல்லை, அவர் காலத்தோட அது முடிஞ்சு போச்சு. அப்ப இது நிஜமாவே தாத்தா கொடுத்திருக்க தொட்டில். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், படுக்க வச்சாலே கண்ணனுக்கு பிடிச்சாது, தட தட தடான்னு காலை தட்டுறார், அந்த பெரம்பெல்லாம் அருந்து நொறுங்கிப்படும் போல் இருக்கு. அதே போல தொட்டில போட்டிருக்கிறச்சே, அப்படி தேடிக்கொண்டு பூத்தனாங்கிற பேச்சு வருகிறாள். அவள் தன் மார்பகத்தே விஷத்தை ஊட்டிக்கொண்டு இந்த பாலை கண்ணனுக்கு கொடுத்து கொன்னுடனும், இந்த பால் என்னையும் கொல்லக்கூடாது, இந்த பால் மற்ற பேரையும் கொல்லக்கூடாது, கண்ணனையே கொல்லணும். என்ன அவனுக்குன்னு ஊட்டி வந்தாலும் இல்லையோ, கண்ணனுக்குன்னு எதை கொடுத்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். விஷமா இருந்தா கூட பரவாயில்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு கொடுக்கணும் சாமி. நீங்க பாதி சாப்பிட்டுட்டு தளிக பண்ணிட்டே இருக்கும், பெருமாளுக்கு தான் நைவேத்தியம் பண்ணணும், ஆயின் இருக்கு, சட்டுன்னு எடுத்து வாயில போடுன்ட்டா. தப்பாச்சே சுவாமி, அவர் கொடுக்காத சாப்பிடக்கூடாதே, சபரி கொடுத்தா மட்டும் கதை எழுதுறீல, நான் கொடுத்தா எழுதக்கூடாதா, சபரி மட்டும் நன்னா பழத்தெல்லாம் எடுத்து வச்சு கடிச்சு கடிச்சு பார்த்து ராமன் கொடுத்தாள்னா. அப்படி என் சொன்னேன், சபரி யார் அன்னைக்கு பண்ணும், இன்னும் ஆகலையோ இல்லையோ. நாம என்னைக்கு சபரி அளவுக்கு பக்திமான்கள் ஆர்வமோ அன்னைக்கு வேணா பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நீ இப்பவே ஆழ்ந்தே இருக்கிறச்சே எடுத்து, இல்ல பூ மலர்ந்துட்டே இருக்கிறச்சே நம்ம தலையில நேர சூடிண்டோ, ஒரு புடவை வேட்டி வாங்கினா நேர எடுத்து உடுத்தி கொண்டோ, அவருடைய பிரசாதமாகத்தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே, பால் தனக்குன்னு இருக்கிறபடியால் விஷப்பாலாக இருந்தா கூட சாப்பிடுவோம். பேச்சு விட நஞ்ச முளைச்சு வைத்த மிகுனான சிறுகுழவின்னு பேச்சு பாசுரம். தாய் முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர் நட இட்டு சென்னு பேய்முலை வாய் வைத்து பித்தரன்னே பிறர் ஏசனின்னாய் தன்னுடைய தாய் அமுதமயமான பாலை கொடுக்கிறேன்னு காத்துருக்கிறச்சே, இந்த குழந்தைக்கு அது பிடிக்கலையா, அந்த பேச்சு கொடுக்கிற விஷப்பால் நன்னா இருக்கு போல் இருக்க. ஏன் உங்க அம்மா கொடுக்கிற பால் நன்னா இல்லையானால் நம்ம வீட்டு குழந்தை நம்ம வீட்டுல சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு படுத்தும். யாரான உறவுக்காரா வீட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் தங்கலான்னு கூட்டின்னு போயிருப்போம், அவ முந்தா நாள் தோசை இதெல்லாம் இல்லது, அவ ஏதோ ஒரு முந்தா நாள் தோசை ரொம்ப சுமார் நன்னா புளிச்சு வேற போச்சுப்போ, அந்த தோசையில நாலு கிளறி வச்சுன்னு கொடுக்க வரைச்சே வாங்கி சாப்பிடுவோம். அம்மா வேணும்னு சொல்லுவப்போ அதெல்லாம் அந்த பிள்ளை சாப்பிடவே மாட்டான் தெரியுமோ, ஆனா சத்தம் கட்டாம வந்தது இன்னொன்னு இருக்கான்னு கேட்டுருக்கும். அப்ப அவ இவளை பார்த்து சொல்லுவோ, நீ சோரே போட்டது இல்லையோ உன் பிள்ளைக்கு, அதனாலதான் இந்த மாதிரி வந்து சாப்பிடுறதோன்னா நமக்கு வெக்கமா இருக்கும், நம்ம எல்லாம் ஒழுங்காத்தானே போட்டோம், ஒண்ணும் வாண்டாம் வாண்டான்னுட்டு எங்கேயோ வந்து உட்காண்டுனா அதே தான் கண்ணன். இவை என்னத்தை நல்லதா அமுதப்பால் கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு விடுவான். விஷப்பால் கொடுக்க வந்து அதுதான் எனக்கு நன்னா இருக்கு பிடிச்சிருக்குன்னா உனக்குன்னு கொடுக்கப்பட்ட சொல்லியோ. அப்ப தாய் முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர்நடை இட்டு சென்று உண்டார். வசதாம் கோகுலே தேஷாம் பூதனா பாலகாத்தினி சுப்தம் கிருஷ்ணம் உபாதாய ராத்திரௌ தஸ்மை ஸ்தனம் ததோ. கீழப்படுத்திருக்கிற கண்ணனே ஏதோ குழந்தை நம்ம கொண்டுடலாம்னு எடுத்திருக்கா, ஆனா என்ன புரியல இப்போ, எடுத்து பெரிய மலப்பாம்பு நாகப்பாம்ப மடியில வச்சிருக்கான்னு தெரியல அவளுக்கு. பாம்பு எடுத்து வச்சுட்டு ரொம்ப நன்னா வளவழான்னு இருக்கேன்னா எத்தனை அழி இருக்கும், ஓங்கி ஒரு கொத்து கொத்தினா தெரியும். இப்போ அதை போல இது பாம்போட தம்பியோ இல்லையோ, ஏற்கனவே பலராமனுக்கு தம்பி, படுக்கையும் பாம்போ இல்லையோ. அப்ப அதை நேர எடுத்து மடியில வச்சு பால் கொடுக்க ஆரம்பித்தா கண்ணனுக்கு அதுல ரொம்ப பிடித்தம். கிருஷ்ணஸ்து தத்ஸ்தனம் காடம் கராபியாம் அதிபீடித்தம் கிரகித்வா பிராணசகிதம் பபௌ குரோத சமன்விதா. பாலே கொடுக்காம அம்மா போயிட்டாளே, இவன் நல்ல அம்மா, இவதான் எப்பப்ப பால் வேணுமோ கொடுக்கறாப்பார் அப்படிங்கிற ஆசையோட பிடிச்சு இழுத்தார். ரொம்ப பசி, அதனால பால வேகமா இழுத்தார், பாலத்தான் இழுத்தார், கூடவே பிராணனும் வந்து விட்டது. அவர் பிராணனை இழுக்கவே இல்லை, அவர் இழுத்தது பாலத்தான். இப்போ கண்ணன் சண்டை போட்டு ஒத்தரையும் கொன்னதே இல்லை. அவர் ஏதோ பண்ணுவார் ஆள் போடும், இப்படித்தான் அவர் எதையுமே பண்ணிருக்கார். அவர் ஒத்தனேன்னு பாரத யுத்தம் வரைக்கும் அவர் சண்டையை போடலையே, வெறும குதிரையுடைய கடிவாளத்தை பிடிச்சிட்டு இப்படி அப்படி தேரோட்டியே சண்டையே முடிஞ்சு போச்சு. அப்ப சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் தான் சௌக்கியமா உட்காந்துப்பார், யாரான ரெண்டு பேரை மூட்டி விட்டுட்டே கொண்டுடுவார். இது ராமன் அப்படின்னு இல்ல, நேர்மையா வில்ல பிடிச்சிருந்து அம்ப பிடிச்சிருந்து கேடயத்தை எடுத்துட்டு போ, நீ நான் ராத்திரி வேலை போட மாட்டேன் பகல் வேலை போக மாட்டேன் இத்தனை கதை, அதெல்லாம் ஒண்ணும் கண்ணனுக்கு தெரியாது. நான் எதை தேர்ந்தெடுத்தேனோ அதுதான் சரியான மார்க்கம். ராமனை பொறுத்த வரைக்கும் தர்ம மார்க்கத்துல போவேன், கண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது தர்மம். எவ்வளவு மாறுதல் பாருங்க, இப்போ திரேதா யுகத்திலேருந்து துவாபர யுகத்துக்குள்ள இத்தனை மாறுதல்னால் துவாபர யுகத்திலேருந்து கலியுகத்துக்குள்ள பேசவே வேண்டான்னு அர்த்தம். அவரே மாத்தி விட்டுட்டார்னால் அப்ப நம்ம நிலைமை என்ன? ஆகவே பூதனா பாலகாத்தினி அவளை பிடித்து வேகமாக இழுக்க பிராணன் இழந்து விழந்தாள். அங்கே தத்தாதஸ்ருதி சந்திரஸ்தாக பிரபுத்தாஸ்தே விரஜௌகசா ததிருஷு பூதனோத்சங்கே கிருஷ்ணந்தாஞ்ச நிபாதிதன். 12 மைல் தூரத்துக்கு பெரிய சரீரத்தோட பூதனை விழுந்தா மேல அப்படியே கண்ணன் உருண்டு புரண்டு விளையாடிட்டு இருக்கார். பார்த்த யசோதைக்கு பயமா போச்சு, மலையாட்டம் உடம்பு இருக்கே, இவ குழந்தை என்ன பண்ணிவிட்டாலோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மெதுவா வந்து, ஓ இவ குழந்தையதான் என்ன பண்ணிருந்தா என்ன பண்றது, பயந்து போயிருக்காம போல் இருக்கு குழந்தை, அதனாலதான் பேசு, நான் பேச மாட்டேங்கிறான், நாக்கு குளர்றது போல் இருக்கு, எல்லாம் இவனுக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சுட்டா யசோதை. இந்த பிள்ளையாலதான் எல்லாருக்கும் ஆபத்துங்கிறது தெரியல, எல்லாராலும் பிள்ளைக்கு ஆபத்து நினைச்சிருந்து பசுமாட்டை கொண்டு நிறுத்தி அதை திரும்ப நெக்க சொல்லி அதனுடைய வாலை பிடிச்சு கண்ணன் முன்னாடி சுத்தராளம். சொல்றார், ஆதாய கிருஷ்ணம் சந்திரஸ்தா யசோதாபி திஜோத்தம கோபுச்ச பிராமணே நாத பாலதோஷம் அபாகரோத். இந்த பாலனுக்கு ஏதோ தோஷம் பிடிச்சுன்னு எடுத்து பேய் பிசாசி பிடிச்சிருந்தாப்புல ஓன்னு கதர்றது குழந்தை. இப்போ அதெல்லாம் போக்கணும்னா மெதுவா லேச மோர காய்ச்சி அதுலதான பெருங்காயம் எல்லாம் போட்டு கொழுமோர் கொடுக்கணுமா, மோர காய்ச்சி கொடுத்தா குழந்தைகளுக்கு பயம்படுமா, பசுமாட்டினுடைய இல்ல கண்ணுக்குட்டியினுடைய வாழை பிடிச்சு சுத்தினா பயம்படுமா. அதுக்கு நம்ம உடனே பொற்கொல்லர்களை எல்லாம் கூட்டு அவ ஒரு தாலி பண்ணலாம், அதாவது தாயத்து பண்றோம் பாருங்க. அத போல ஒரு புலிநகம், ஒரு ஆனமுடி, ஒரு ஆம முடி, இதெல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வச்சு அதுல சின்னதா இப்படி ஒரு தங்க போட்டு வச்சு இந்த பக்கம் வெள்ளி போட்டு வச்சு இதை போட்டுட்டு எல்லா துர்திசையிலேருந்து இது போகணும். என்னென்ன கண்ணு கொள்ளி கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு பட்டிருக்குமோ எல்லா கண்ணுலேருந்து இது போகணும். கண்ணன் கண்ணு நன்னா இருக்கணும், மத்த எந்த கண்ணு அவர் யோசிச்சுட்டே இருக்கும், என் கண்ணு பட்டாத்தான் யாருக்கும் வாழ்ச்சி, எவன் கண்ணு என் பேர்ல பட்டதுனால எது நடக்க போறது இல்லையே, சரி தாயாருக்கு தெரியல ஏதோ அனுபவிக்க போறா போல இருக்கு. இதுக்காகத்தான் அவர் தன் கதையெல்லாம் சொல்லி முடிச்சவர் மறக்கடிச்சுட்டார். சிறைச்சாலையில் இருக்கும் போது நான் 3வது கர்ப்பமா பிறந்திருக்கேன், பிருஷ்ணி சுதபாவுக்கு 1வது கர்ப்பமா, அதிதி காசியபருக்கு 2வது கர்ப்பமா, இதோ உங்களுக்கு 3வதுன்னு சொன்னாரோ இல்லையோ, மொத்தத்தையும் தன்னை கொண்டு போய் அந்த பக்கம் விட்ட உடனே மறக்கடிச்சுட்டார். கேட்டது ஒண்ணுமே வசுதேவருக்கு ஞாபகம் இல்ல, கேட்டது எதுவும் யாருக்கும் ஞாபகம் இல்ல, அது இருந்திருந்தா தெய்வம் தெய்வம்னு சொல்லியே பேசியிருப்பாளாம். இல்ல நான் உங்களோட வர பிறந்த குழந்தை, தெய்வம் மறந்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி செய்தார் என்று கூறினார். அப்ப முதல்ல பூத்தனை வந்தாள், முடிந்து போனாள். ஓஹோ பூத்தனை போனா அடுத்தவர் அனுச்சார் சகடாசுரன் போனான், கள்ள சகடம் உதைத்த கால்னு ஆழ்வார்களுடைய போஷரம் இல்லையோ, புள்ளும் சிலம்பினகான். புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளா எழுந்திராய் பேய்மல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்னு ஆண்டாளுடைய போஷரம். கள்ளச்சகடம்ங்கிறதுனாலே அவ ஒரு சகடத்தை வச்சு கண்ணனுக்கு காப்பா இருக்கட்டும்னு வச்சுட்டு வந்துட்டா. ஆனா அந்த சகடத்தில், அதாவது வண்டி சக்கரத்தில், ஒரு ஆசுரன் ஆவேசித்தான். அது கடகடகடான்ற சத்தத்தோட ஓடுறது. தொட்டில்ல கண்ணன் கிடக்கிறார். கிடுகிடுன்னு தன் காலை இப்படி எப்படி உதைக்கிறார். சகடம் ஓடி போறது. பாத கிராகண பாத பிரகாரேண சகடம் பரிவர்த்தித்தம் வித்வஸ்த கும்பபாண்டம் தத் விபரீதம் பபாதவை. இவர் அப்படி எப்படி உதைக்க, அவர் உதைச்ச இடத்துல கொண்டு போய் சகடாசுரன் முகத்தை கொடுத்துட்டான். அவர் சகடெல்லாம் பார்க்கவே இல்லை, உதைக்கவே இல்லை. இப்போ குழந்தை கிடுகிடுன்னு அடிச்சுட்டு இருக்கிறச்சே, நானா போய் தலையை குறுக்க கொடுத்தா யார் தப்பு? அது குழந்தைக்கு தெரியாது இல்லையோ. நான் குறுக்க கொடுக்கவே தான் உயிர் படுத்து. உதைச்ச வேகத்துல சகடம் உடைந்து விழுந்தது. சகடாசுர பங்கமும் முடிஞ்சது. இப்போ திருக்காலாண்ட பெருமானாய் ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன். இப்படியா ஏழாவது மாசம் ஓடி போச்சு. கண்ணனுக்கு பிறந்து ஏழு மாசம் ஆயிருக்கிறச்சேதான் சகடாசுர பங்கம். அப்ப மதுரா நகரத்தை கண்டோம். அங்கிருந்து யமுனை ஆற்றை தாண்டினோம். இப்ப வந்திருக்கிறது கோகுலத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஏன் மதுரா மதுரான்னு சொல்றா? இதை ஏன் கோகுலம்னு சொல்றா? மதுரான்னு சொன்னால் ரொம்ப சௌக்கியமா, வாயில சொல்றதுக்கே மதுரமா இருக்கிறதுன்னு அர்த்தமாப்போம். ஆண்டாளூர் போஷரத்தில் மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழியினான். நாச்சியார் திருமொழியிலே பத்து போஷரம் தான் கல்யாணம் ஆறுதா கனாக்கண்டாள் ஒல்லியோ. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புதுவை வில்லிபுத்தூர்கோன் கோதை. வில்லிபுத்தூர்கோன் பெரியாழ்வார், அவருடைய கோதை ஆண்டாள். அவள் ஆயனுக்காக தான் கனாக்கண்டு பத்து போஷரம் பாடியிருக்கா. ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. இந்த பத்து போஷரம் வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னதிர் பூரணவர்க்குடம் வைத்து புறமெங்கும் தோரணன் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான். ஒவ்வொன்னா கனாக்கண்டதை யாரு சொன்னாலும் கல்யாணம் ஆகாதவர்களா இருந்தா கல்யாணமாகும், கல்யாணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களா இருந்தா குழந்தை பிறக்கும். வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே. கல்யாணம் ஆகாதவாளுக்கு கண்ணனை போல கணவன் கிடைப்பானான், கல்யாணம் ஆனவர்களுக்கு பெரியாழ்வார போல மகன் கிடைப்பான். அப்ப கணவன் கண்ணனை போலயாம். பெரியாழ்வார போல புள்ள பிறக்கும்னா இதை விட என்ன கேட்க போறோம் இப்போ? அதனாலதான் இந்த பத்து போஷரத்துக்கு சிறப்பு. அதுல ஒரு போஷரம் மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழினான். மதுரையார் மன்னர்னு ஒரு பேர் இருக்கு பாருங்க. கண்ணனுக்கு எத்தனையோ பேர், கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன். அதுக்குன்னு மதுரையார் மன்னன் பேரா? இதனுடைய உரையாசிரியர் பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். ஒரு கிருஷ்ண பக்தனா, அந்த பக்தனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. என்ன பேர் வைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம்? நம்ம நாளா இருந்தா போய் ஒரு 250 ரூபா கொடுத்து உங்கள் குழந்தைக்கு 1000 பெயர்கள்னு புஸ்தகம் வாங்கிடுவார். வந்து அதை படிச்சு பார்த்து நல்ல பேரா வைங்க. அந்த நாள் அதெல்லாம் பண்ண மாட்டான். எங்கள்கிட்ட தான் இலவசமாவே சாஸ்திரநாமம் இருக்கே, இதுக்கு எதுக்கு காசு கொடுத்து உங்கள் குழந்தைக்கு 1000 திருநாமம்? இப்போ லக்ஷ்மி சாஸ்திரநாமம் சொன்னா பெண் குழந்தைக்கு நாமம் கிடைக்க போறது, விட்டு சாஸ்திரநாமம் சொன்னா ஆண் குழந்தைக்கு கிடைக்க போறது. எத்தனையோ இருக்கே, பார்வதி சாஸ்திரநாமம், சிவன் சாஸ்திரநாமம், விநாயகர் சாஸ்திரநாமம், அவரவர்கள் எதை சேர்ந்தவாளோ பிடிச்சுட்டு போறா. ஆனா அதுல இருந்து எடுத்து அதுல உங்க பேருக்குரிய எண்ணிக்கையெல்லாம் போடுறாளே, இப்போ அதெல்லாம் மாத்தி விடுறா பேரை. இப்போ பேரை பேரா எழுதுறது. இப்போ ஒரு காலை போடுங்கிறான், ஒரு காலை உடைங்கிறான். ஏதான் ஒண்ணு சேர்த்தா தான் நீங்க இனிமே வாழ்க்கையில நன்னா இருக்க போறீள். உங்க கர்மத்தினாலோ கடவுளாலோ இருக்க போறதில்லை. உங்க பேரை நீட்டினீள்னா நன்னா இருப்பீள். உங்க பேரை சுருக்கினீள்னா இப்படி இல்லாமா கூட இருக்க முடியும்னால் ஏதோ நம்பிக்கை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுமோ. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறார் விஷ்ணு புராணத்தில் பராசரர். ஒழுங்கா பகவானுடைய நாமத்தை தான் வைக்க வேண்டும். அப்ப அன்னைக்கு அவருக்கு ஒரு என்ன பேர் வைக்கலாம்னு ஆசை. அதனால ராத்திரி படுத்து அந்த ஆசையோட தூங்கினா கண்ணனே கனவுல வந்தார். வந்து எனக்கு எது பிடிச்சமான பேர்னு உனக்கு தெரியாதா? அந்த பேரை சட்டுன்னு குழந்தைக்கு வைக்க மாட்டியோ? என்ன பேர்னு கேட்டான். மதுரையார் மன்னன் வை, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். நான் மதுரைக்கு மன்னன் தான். வைகுந்த மன்னன் பிடிக்காது, அயோத்தியாதிபதி பிடிக்காது, மதுரையார் மன்னன் ரொம்ப பிடிக்கும். இனிமே யாரானோ உங்க இல்லத்துல குழந்தை பிறக்கறச்சே ஞாபகம் வச்சுங்க, மதுரையார் மன்னன் அப்படின்னு கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பேரான். சாமி தமிழ் பேரா இருக்கு, ரெண்டு பேரா வரும், நீளமான பேரா இருக்கு. இப்ப எல்லாருக்கும் அந்த ரெண்டெழுத்து பேர்ல ரொம்ப விருப்பமா இருக்கு. ரெண்டே பேரா வைக்கணும், அது ரெட்டை பேரா வைக்கிறப்போ முதல்ல ஒரு பேர், அது பின்னாடி ஒரு பேர். அது எல்லாம் இந்த வெளிநாட்டுக்கு போறச்சே உனக்கு முதல் பேர் என்ன, ரெண்டாம் பேர் என்னன்னு கேட்டு கேட்டு கேட்டு. அதனால இப்ப நமக்கு ரெண்டு பேர் இருக்கணும் போல் இருக்குன்னு எல்லாம் நினைச்சுட்டா, ரெண்டு பேர் இல்லைன்னா நீ ஒரு மனுஷனாங்கிறான். எல்லாரும் ஒரு பேர் தான் வச்சுக்க முடியும். இப்ப கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன் எல்லாம் ஒரு பேர் தான். ரெண்டு பேர் வச்சுப்படலா, ரெண்டு பேரை வைக்க கூடாதுங்கிறார் பராசரர். ஒரு பேர் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். இதையும் அதையும் சேர்த்தா ரெண்டு மனுஷனாவும், ஒரு மனுஷனா இருக்க மாட்டார். இன்னொன்னு, இப்ப கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கா, ஒரு காலை சேர்த்துக்கோன்னா என்னாகும், கிருஷ்ணான் ஆகும். கிருஷ்ணன் இருந்தா ஆண் குழந்தை கருப்பா பிறந்தா கிருஷ்ணா, பெண் குழந்தை கருப்பா பிறந்தா கிருஷ்ணா. இப்ப இவர் இந்த கணக்கு போடுற ஒரு சொல்றாருங்கிறதுக்கா நான் எங்க கிருஷ்ணான்னு மாத்தினா குழந்தை ஆனா பெண்ணா சந்தேகம் வந்துருமே. பிறந்திருக்கிறது கிருஷ்ணன் பேர் வச்சுட்டா, அப்ப கருப்பா இருக்கிற ஆண் குழந்தைன்னு அர்த்தம். கிருஷ்ணான திரௌபதிக்கே பேரு. திரௌபதிக்கு பாரதத்துல பாத்தீங்கன்னா எத்தர கிருஷ்ணம் வச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி என் அவளுக்கே கிருஷ்ணான்னு பேர். ஏன் சொல்ல வந்தேன், அப்படி மதுரையார் மன்னன்கிற பேர்ல கண்ணனுக்கு அவ்வளவு ஆசையாம்.